நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை இன்று புதன்கிழமை நாங்கள் பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து சில கருத்துக்களை எடுத்து நாங்கள் அதை பற்றி எங்களுடைய உணர்வுக்கு கொண்டு வருவோம். அதைத் தொடர்ந்து இரண்டு கேள்விகளும் நண்பர்களிடமிருந்து வந்திருக்கின்றது, அதை பற்றிக்கு அதற்கும் விடை காணுவோம் பாபாஜியுடன் சேர்ந்து. முதலாவதாக பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து படிப்போம். நீங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என்று பாபாஜி சொல்லியிருக்கின்றார். எல்லா சாதகர்களும் குழந்தையைப் போல் தூய்மையாக மாறினால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை பாபாஜி மீண்டும் வலியுறுத்துகின்றார். அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று எங்களுக்கு தெரியும். குழந்தை மனம் உண்மையான மனம். ஆகவே இந்த குழந்தை மனத்துக்கு அல்லது குழந்தையைப் போல் எங்களுடைய நிலையை நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால்தான், மனநிலைகளை உண்மையாக வைத்திருந்தால்தான் எங்களுக்கு ஆன்மீகத்தில் மேலே நன்றாக செல்வதற்கு முடியும் என்பது பாபாஜியாலும் வலியுறுத்தப்படுகின்றது. ஒரு அருளாளரின் வலிமை மிக்க ஆயுதம் தூய்மையே என்று பாபாஜி சொல்லுகின்றார். ஒரு அருளாளரின் வலிமை மிக்க ஆயுதம் தூய்மை, தூய்மையே என்று பாபாஜி வலியுறுத்துகின்றார். அடுத்தது பாபாஜி சொல்லுகின்றார், இவ்வுலக வாழ்க்கையை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மற்றைய கருத்து என்று சொல்லுகின்றார். அதாவது இவ்வுலக வாழ்க்கையை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால், இந்த பிறப்பில் நாங்கள் இந்த உடலில் இந்த எங்களுடைய ஆன்மாவில் நாங்கள் சீவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வாழ்க்கையை நாங்கள் வீணடிக்காது அதை முறையாக ஆன்மீக வழியிலும் உலகியல் வழியிலும் பாபாஜி முறைப்படி நாங்கள் அதை சிறந்த முறையில் அதை பாவித்து கொள்ள வேண்டும். அதை வேஸ்ட் ஆகிவிடக்கூடாது, அதை விழத்திவிடக்கூடாது என்று பாபாஜி கூறுகின்றார். அதை விழத்தி கொள்ளக்கூடாது, அதை பயன்படுத்த வேண்டும் என்று. அடுத்தது சொல்லுகின்றார், பிரம்மம் மட்டுமே உண்மை, அது இரண்டற்ற ஒன்று. உலகின் பண்டை தோற்றம் என்பது வெறும் மாயை. கயிற்றை மாலையாக பார்ப்பது போல மாயை காரணமாக ஒன்று பலவாக தோன்றுகின்றது. எனவே விரைவாக உலகை துறந்து பிரம்மத்தில் கலப்பதே வாழ்க்கையின் உயரிய லட்சியம். இது மிகவும் அதியுயர்ந்த நிலையை பாபாஜி இங்கு சொல்லுகின்றார். இந்த உலகம் மாயை வடிவானது, நாங்கள் அதை சைவ சித்தாந்தத்திலும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த உலகியலில் நாங்கள் முழுமையாக அகப்படாது ஆனால் கிரியாயோக தத்துவத்தின்படி உலகியலில் வாழ்ந்து கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டு இந்த கிரியாயோக சாதனையை செய்து நாங்கள் மேல் நோக்கி வந்து ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்பது பாபாஜியினுடைய கருத்து. ஆகவே இந்த மாய வலையில் சிக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக பாபாஜி சொல்லுகின்றார், செயலை பயன் கருதாது செய்பவனே யோகி என்று அழைக்கப்படுவான். வேலை செய்யாதவனும் தியாகம் செய்யாதவனும் யோகியாக மாட்டான். தெய்வீகத்திலிருந்து பிரிந்திருக்கும் போது மட்டுமே உலகம் துயரம் நிறைந்தது. இது பாபாஜியின் உபதேசம். ஆகவே இங்கு என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், நாங்கள் உலகியலில் மாத்திரம் இருந்தால் நாங்கள் மீண்டும் மீண்டும் துன்பத்துக்குள்ளேயே ஆளாவோம். எங்களுடைய வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டே இருப்போம். இன்பத்தை எடுத்து கொண்டாலும் முழுமையாக இன்பத்தில் இருக்க முடியாது. அந்த இன்பத்துக்குரிய காரணமே துன்பந்தான். ஆகவே ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்தில் இருந்தால் இந்த துன்பங்களுக்கு நாங்கள் அகப்பட தேவையில்லை என்று அவர் இங்கு வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், அடிப்படை உண்மை ஆன்மாவே. அது அடுத்த கருத்து. நாங்கள் எப்போவும் பார்க்கின்ற கருத்து, எங்களுடைய அடிப்படை உண்மையானது ஆன்மா. உடல் என்பது பொய்யானது. ஆகவே நாங்கள் ஆன்மாவை முன்வைத்து எங்களுடைய பயிற்சிகளை செய்து மேலே போக வேண்டும் என்பது அவருடைய வலியுறுத்தல். அதைத் தொடர்ந்து சொல்லுகின்றார், மனித வாழ்வை தெய்வீகமாக்குவது என்பது வெறும் ஐக்கியத்தை உண்டு மட்டும் உணர்த்துவது ஆகாது. தெய்வீகத்தோடு உணர்வு கலத்தல் என்பதே இது. இதனால் புற உடலும் தெய்வீகமாகின்றது. இது மிகவும் முக்கியமான செய்தி. அதாவது கூறுகின்றார், ஏதாவது நோய், முதுமை, மரணம் ஆகியவற்றிலிருந்து உடல் விடுதலை பெறுகின்றது. அதாவது இந்த மூன்றும் தான், இந்த மூன்று செயல்களும் தான் எங்களுடைய வாழ்வில் நியதியானது. நோய், முதுமை, மரணம், இந்த மூன்றிலிருந்தும் நாங்கள் விடுபட முடியாது. இந்த மூன்றையும் நாங்கள் வினைகளினால் அனுபவிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில். ஆகவே இந்த மூன்றிலிருந்து விடுபடுவதற்கு ஆன்மீக துணையைத்தான் நாங்கள் நாட வேண்டும். அதிலிருந்து அது நன்றாக சென்று கொண்டிருக்கும் போதுதான் இந்த நிலைகளிலிருந்து நாங்கள் விடுபடலாம், துன்பம் இல்லாது விடுபடலாம் என்பது அதன் செய்தி. அடுத்ததாக சொல்கின்றார், உண்மையின் நேரடி விழிப்புணர்வு உள்ளுணர்வு. உண்மையான எல்லா அறிவிற்கும் இந்த குணம் இருக்க வேண்டும். மறைமுக அறிவு இருக்கலாம், அதனால் அறியாமையை முழுதும் விளக்காது. எமக்கு இன்னமும் சந்தேகம், நிச்சயமற்ற தன்மையும் இருக்கலாம். பாபாஜி போன்ற சத்குருவிடன் உண்டாகும் நேரடி பயிற்சியினால் விழிப்புணர்வு எல்லா நிச்சயமற்ற தன்மைகளையும் நீக்கிவிடும். அது நாங்கள் கிரியாயோகா சாதகர்களுக்கு இந்த சாதனையிலேயே நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மீண்டும் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்ததாக சொல்கின்றார், தூய உள்ளுணர்வு உண்மையை வெளியிலிருந்து உணர்த்தாது. உண்மையை ஒரு பொருளாக அறியவும் செய்யாது. ஒவ்வொரு பொருளும் எண்ணத்தின் கட்டுமானமே. தூய உள்ளுணர்வு என்பது உடனடி உணர்வு அன்று. நம்முடைய ஆத்மா மட்டுமே உடனடி உணர்வாகும் என்றும் அதை குறிப்பிடுகின்றார். பொருளை சார்ந்திருந்தால் அதை ஒரு நாளும் உணர முடியாது. அது உணரப்படுவதன்று. உணர்வது தூய அறிவே. அதன் இயல்பு இவ்வகையில் பார்த்தால் மற்றவை அறியப்படும் போது ஆன்மாவே அறியப்படுகின்றது என்று சொல்லுகின்றார் இங்கு ஒரு பகுதியில். அடுத்ததாக சொல்கின்றார், ஆன்மாவில் மட்டுமே இது உணரப்படும். ஆத்மா முழுமையான உள்ளுணர்வு மட்டுமே கொண்டது. ஆத்மாவில் உண்மை என்பது ஒன்று, உள்ளுணர்வு என்பது ஒன்று. இவை இரண்டும் ஒன்று சேர்கின்றன. உண்மை என்பது உள்ளுணர்வு ஆகின்றது இறுதியில் என்று குறிப்பிடுகின்றார். அவர் இந்த பகுதியில் இந்த அத்தியாயத்தில் அத்தியாயம் ரெண்டில் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இன்று வந்த சில கேள்விகளுக்குரிய பதில்களையும் இன்றைய சத்சங்கத்தில் ஆராய்வோம். முதலாவதாக கேள்வி வந்தது, இந்த எங்களுடைய கிரியா யோகத்தில் தியான முத்திரை, நாங்கள் சின்முத்திரை ஞான முத்திரை போடுகின்றோம் ஐயா, இதன் விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை கூறுவீர்களா என்று ஒரு அன்பர் கேள்வி அனுப்பியிருந்தார். மிகவும் நல்ல கேள்வி. அதை பல முறை பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் இன்னொரு முறை மீண்டும் பார்ப்போம். சின்முத்திரை ஞானமுத்திரை, அதுக்கு யோகியார், எங்களுடைய குரு யோகியார் தந்த விளக்கம் என்ன? படத்துடனே விளக்கம் தந்திருக்கின்றார். அதை எல்லோருக்கும் அனுப்பியிருக்கின்றேன். அப்படி இருந்தும் இந்த அன்பர் அந்த கேள்வியை மீண்டும் கேட்கின்றார். அதற்கு உரிய விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். உங்களுடைய கை விரல்கள் ஐந்து. இந்த கை விரல்களில் இந்த ஐந்து விரல்களும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கோட்பாட்டுகளின்படி, கிரியா யோகத்தில் பாபாஜி யோகியார் மூலம் தந்த கோட்பாட்டின்படி, இந்த பெருவிரல் கடவுளையும் இறையையும், அதற்கு அடுத்த இரண்டாவது விரல் ஆன்மாவையும் குறிக்கின்றது. மற்றைய மூன்று விரல்களும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை குறிக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த ஐந்து விரல்களை நீங்கள் நீட்டி பார்ப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய பதி, பசு, பாசம் என்பதுதான் இந்த ஐந்து விரல்களும். பதியாகிய கடவுள் கட்டை விரலாகவும், பசுவாகிய ஆன்மா இரண்டாவது விரலாகவும், ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் மற்றைய மூன்று விரலாகவும் எங்களுடைய உடலில் அமைந்திருக்கின்றது ஆன்மீக முறைப்படி. இது சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்படுகின்றது, கிரியா யோகத்திலும் சொல்லப்படுகின்றது. இந்த ஐந்து விரல்களையும் வைத்துத்தான் ஆன்மீகத்தில் எல்லா முத்திரைகளும் அமைந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் எங்களுடைய தியானத்தில், கிரியா யோகா தியானத்தில் பாவிக்கும் முத்திரை சின்முத்திரை, ஞானமுத்திரை, இரண்டு முத்திரைகள் பாவிக்கின்றோம். அதை ஆண்கள் எங்களுடைய இடது கையில் சின்முத்திரை போடுகின்றார்கள். சின்முத்திரை என்பது உங்களுடைய இரண்டாவது விரலை மடக்கி உங்களுடைய பெருவிரலின் நடு ரேகையில் வைத்து அமிழ்த்துவது சின்முத்திரை. மற்றைய மூன்று விரல்களை நேராக வைத்திருப்பது இதனுடைய பொருள், யோகியார் சொன்ன பொருள். இரண்டாவது விரலாகிய உங்களுடைய பசு, உங்களுடைய ஆன்மாவை கடவுளிடம் நீங்கள் சரணாகதி அடைக்கிறீர்கள். அதான் அந்த கை விரலை மடித்து அந்த நடு பெருவிரல் ரேகையில் வைத்து அமிழ்த்துவது. இறைவனிடம் ஆன்மாவை சரணடைந்து அந்த நிலையில் அங்கால் மற்றைய மூன்று விரல்களும் ஆணவம், கண்மம், மாயை என்பவற்றிலிருந்து விலத்தி இறைவனிடம் சரணடைகின்றீர்கள் என்பதுதான் அந்த சின்முத்திரை. ஏனென்றால் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்ப்பீர்களாக இருந்தால், பதி, பசு, பாசம் என்பது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பசு என்பது நடுநிலையில் இருக்கும் நிலை, அதுதான் ஆன்மா. ஆன்மா கடவுள் பக்கமும் போகலாம், மலப்பக்கமும் போகலாம் என்றும் விரிவாக சைவ சித்தாந்தத்தில் பார்த்திருக்கின்றோம். கடவுளை நாடினால் அது ஆன்மாவின் சிறப்பியல்பு என்று பார்த்திருக்கின்றோம். மலத்தை நாடினால் அது ஆன்மாவின் பொது இயல்பு என்று பார்த்திருக்கின்றோம். பொதுவாக எல்லா ஆன்மாக்களும் மலத்தைத்தான் நாடி இந்த உலகியலில் மாயையில் சிக்கி தவிக்கின்றது. ஆனால் கடவுளை நோக்கி திரும்பினால், அது பதியை நோக்கி திரும்பும் போது அது இறையை நோக்கி செல்கின்றது. ஆகவே இந்த சின்முத்திரையின் அடையாளம், ஆன்மா மலத்தை நோக்கி திரும்பாது, பதியை நோக்கி திரும்பி பதியிடம் சரணாகதி அடையும் முத்திரைதான் சின்முத்திரை. ஆகவே நாங்கள் இடது கையில் எங்களுடைய சின்முத்திரையை போடுகின்றோம். அதேபோல் வலது கையில் ஞானமுத்திரை போடுகின்றோம். ஞானமுத்திரை என்பது மீண்டும் இந்த கை விரல்களின் செயல்கள் ஒன்றுதான். பெருவிரல் கடவுளாகவும், அதற்கு அடுத்த இரண்டாவது விரல் ஆன்மாவாகவும் இருக்கின்றது. மற்றைய மூன்று விரல்களும் பதி, பசு, பாசம் என்ற மும்மலங்கள். இப்போது அந்த பெருவிரலையும் அதற்கு அடுத்த விரலின் நுனிகளையும் ஒன்றுடன் ஒன்று முட்டி அமிழ்த்துவது தான் ஞானமுத்திரை. அதாவது கருத்து, உங்களுடைய ஆன்மாவும் கடவுளும் ஒன்று என்ற நிலைதான் ஞானம். அதுக்காகத்தான் அந்த முத்திரையை ஞானமுத்திரை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே ஜோகி ராமையா எங்களுக்கு தந்த கருத்தின்படி, எங்களுடைய குரு, உங்களுடைய இடது கையில் சின்முத்திரையையும் வலது கையில் ஞானமுத்திரையையும் போட்டு நீங்கள் கைகளை மடக்க வேண்டும். அதனுடைய கருத்து, நீங்கள் சின்முத்திரையில் உங்களுடைய கிரியா யோகத்தில் உங்களுடைய தியானத்தை தொடங்கி ஞானமுத்திரையில் முடிக்கின்றீர்கள், அது உங்களுக்கு ஞான நிலையை தருகின்றது. அதை அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவார், சின்முத்திரை லீட் டு ஞானமுத்ரா. தமிழில், சின்முத்திரையிலிருந்து ஞானம் பெறுகின்றீர்கள். அதுதான் கிரியா யோகத்தில் தந்திருக்கும் தியான முத்திரைக்குரிய விளக்கம். அதை அந்த அன்பருக்காக இன்று நான் உங்களுடன் பகிர்கின்றேன். அது ஒரு கேள்வி வந்தது. ரெண்டாவது கேள்வி, இன்னொரு கேள்வி வந்துச்சுது, எங்களுடைய சாந்தி ஆசனத்தை பற்றிய கேள்வி. இந்த சாந்தியாசனத்தில் பல விடயங்கள் அடங்கியிருக்கின்றது. நீங்களும் ஒவ்வொரு வகுப்பிலும் இந்த ஆசனத்தில் தரவுகளை சொல்லிக்கொண்டே போகின்றீர்கள். நாங்கள் அரவாசி நேரத்தில் போகும்போதே சயனித்து விடுகின்றேன் அல்லது உறக்கத்துக்கு போய்விடுகின்றேன். ஐயா, முழுமையாக அதை நான் அனுபவப்பட்டு நீங்கள் சொன்ன முறைப்படி பார்ப்பதற்கு சந்தர்ப்பமே கிடைப்பதில்லை. அதால் ஏதாவது தீங்குகள் உண்டா என்பது அவருடைய கேள்வி. ஒரு தீங்கும் இல்லை என்பது என்னுடைய பதில் அவருக்கு. ஏனென்றால் சாந்தி ஆசனமே உடலை தளர்த்துவதற்காக செய்யப்படும் 18வது ஆசனம் கிரியா யோகத்தில். ஆனால் நீங்கள் முழுமையாக உடல் உறுப்புகளை தளர்த்தி எல்லா தரவுகளையும் பூர்த்தி செய்த பின் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவீர்களாக இருந்தால் அது முழுமையாக உங்களுடைய உடலை தளர்த்திய நிலை ஆகும் என்பதுதான் அதன் பொருள். ஆனால் நீங்கள் அறவழியில் போய்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய உடம்பு அலர்ச்சியால் அல்லது உங்களுடைய உடலில் இருக்கும் நோக்களால் நீங்கள் உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்திற்கு முதலே சென்று விடுவீர்களாக இருந்தால் அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த ஆசனத்தை பயன்படுத்தி அந்த ஆசனத்தில் சொல்லப்பட்ட தரவுகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உடலை நீங்கள் தளர்த்தி அந்த நிலையில் நீங்கள் அந்த தளர்வு நிலையில் உங்களுடைய உடல் எவ்வளவு இலகுவாகவும் எவ்வளவு விடயங்கள் உங்களுடைய உள் உடலில் நடைபெறுகின்றது என்பதை அவதானித்து கொண்டிருத்தல் தான் முழுமையான சாந்தி ஆசனம். விழிப்புணர்வுடன் உடலை அவதானித்தல். ஆனால் அந்த உடலில் நீங்கள் செய்யும் வேலைகளாலும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாலும் நீங்கள் அந்த நிலைக்கு ஆழ்ந்த உறக்கத்திற்கு முதலே செல்வது உலகியலில் வழக்கம். ஆனால் போக 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 நீங்கள் அந்த 18 ஆசனங்களையும் போட்ட பின் நீங்கள் அந்த சாந்திக்கு போகும்போது அந்த சாந்தி ஆசனத்தில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு இறுதியில் செல்வீர்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்த அனுபவமான கருத்து. ஆகவே அந்த அன்பருக்கு அதில் ஒரு பிழையும் இல்லை. நீங்கள் முயன்று பாருங்கள், விழிப்புணர்வாக இருக்க பாருங்கள், அந்த ஆசன தரவுகளை முழுமையாக பின்பற்றுங்கள். பின்பற்றி நீங்கள் அந்த நிலைக்கு செல்வது மிகவும் சாலச் சிறந்தது என்று அந்த அன்பருக்கு அந்த கேள்விக்குரிய விடையை இன்று கொடுக்கின்றேன். ஆகவே இந்த ரெண்டு கேள்விகளும்தான் இந்த சத்சங்கத்திற்கு இன்று தரப்பட்ட கேள்விகள், வாட்ஸ்அப் மூலம் வந்த கேள்விகள். அதே போல் மற்றவர்களும் உங்களுக்கு தேவையான நேரங்களில் உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள். சத்சங்கத்தில் நேரம் இருக்கும்போது உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காண்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். இந்த நிலையில் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நெப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்தை, இந்த சத்சங்க கருத்தை கேட்டு உங்களை கேள்வி பதில்களுக்கு கொண்டு செல்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் சொல்லலாம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
காலையில ஒரு நல்ல ஒரு முத்திரைய பத்தி சொன்னீங்க, சின்முத்திரை ஞான முத்திரையை பத்தி நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. யோகியார் கொடுத்த விளக்கத்தை நல்லா சிறப்பா கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதை எல்லாரும் ஞாபகத்துல வச்சிருந்து அதை பயன்படுத்திக்கணும். அதே போல சைவ சித்தாந்தத்துல உள்ள கருத்தை வந்து கிரியா யோகத்துக்கு எப்படி கொண்டு வந்து அடிப்படையா கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்ற கருத்தையும் நல்லா சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த காலகட்டத்துல நம்ம இதெல்லாம் உணர்ந்து நம்ம செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். எல்லாரும் தளர்ந்து இருக்கக்கூடிய காலத்துல நம்ம கிரியா யோகத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் தொடர்ந்து கிரியா யோகத்தை பேசிட்டு இருக்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம். இது ஒரு பூஜை புலாஸ்காரம் இல்லை, பிராக்டிக்கலா வந்து செய்யக்கூடிய செயல்பாட்டை வந்து நம்ம நல்லா சிறப்பா பேசிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது இன்னும் மேல மேல சிறப்பா நம்ம செய்யறதுக்கு வேண்டிய மன உறுதியை நம்ம உருவாக்கிக்கணும். அதுதான் பாபாஜி சொல்றார், அப்பதான் நம்ம மன தளர்வு வராம இருக்கும். ஏன்னா அந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, எப்பயும் விழிப்புணர்வோட இருக்கணும், கொஞ்சோண்டு அசந்தாலும் மாய நம்மள மாய பக்கம் இழுத்துறோம். அதெல்லாம் கிடக்குது, அப்படியே தூக்கி வைப்பா, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் ஆன்ற மாதிரி ஒரு எண்ணங்களை வந்து மாயை தோற்றம் வந்து நம்ம தோட்டி வைக்கும். அதனால நம்ம வந்து விழிப்புணர்வா இருந்து அந்த பயிற்சியிலையும் குருநாதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம வந்து கவனமா இருந்து செயல்படணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதே போல நாமளும் கவனமா இருந்து பாபாஜியுடைய பயிற்சிகளையும் பாபாஜி சொன்ன விஷயங்களையும் பின்பற்றி வாழ்க்கையில சிறப்பாக வாழ்வோம் என்று இந்த சத்சங்கத்தை நான் முடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஓம் பிரியா பாபாஜி நமோ ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்.